الحمد لله، الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد، يا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا تقبل صلاة بغير سهو، أو كما قال عليه الصلاة والسلام. جل وعلا يا حولنا الله سبحانه وتعالى وكيف تاركتم صلاة المكرمين سلام نبيل لهم من الجودة محمد مصطفى صلى الله عليه وسلم وجميلهم அன்னாருடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், சியாமத்தான் வரைக்கும் அன்னாரையும் பின்பற்றி வாழும் போமினா ஆண்கள் பெண்கள் அனைவர்களையும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய அல்லாஹ் தஆலாவுடைய மாளிகையிலே ஆட்சிக்காவுடைய நியமித்து வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவு செலுத்தினருக்குமாறும், அவனால் விளக்கப்பட்ட பாவச்செயல்களை விட்டு வந்திருக்குமாறும், முதலில் எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் நான் ஒத்தியத்தை செய்து கொள்கிறேன். கண்ணியப்படுத்தி இந்த உலகத்திலே எல்லாம் வாழ வைத்திருக்கின்றன. முஸ்லிமா வாழக்கூடிய மனிதன் இந்த உலகத்திலே வாழும் காலம் எல்லாம் நிச்சயமா அல்லாஹ் அவனை பலவிதமான சோதனைகள் மூலம் அல்லாஹ் சோதிப்பான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றார். யார் அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ் யாரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்களுக்கு நிச்சயமான சோதனைகள், பிரச்சனைகள், துன்பங்கள் வரும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியே தெளிவான சொல்லியிருக்கின்றார். அந்த அடிப்படையில கண்ணியத்துக்குரிய எல்லாம் நிலையாகவே ஒரு மூமினை பொறுத்தவரையில அவருக்கு எப்படிப்பட்ட சோதனைகள், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்டாலும் இவைகள் அனைத்துக்கும் இஸ்லாம் ஒரு பரிகாரத்தை சொல்லி தந்திருக்கின்றது. பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது ஒரு முஸ்லிமான மனிதன் என்ன செய்ய வேண்டும், அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை அழகான முறையில் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு மகான ஒருத்தாரா எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக, என்னுடைய மனம் சம்பம் சம்பந்தப்பட்ட, உள்ளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும், அது என்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும், இவைகள் அனைத்துக்கும் அல்லாஹ் ஒரு பரிகாரமாக அல்லாஹ் கொள்கையை தந்திருக்கின்றார். எல்லாம் தந்தையார்களே, இந்த தொழுகை என்று சொல்வது இது சாதாரண ஒரு வணக்கம் அல்ல. இதனால யாரும் லேசான ஒரு வணக்கமாக எடுத்துக்கொள்ளவும் கூட இது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக பெற்றுத் தரக்கூடிய ஒரு முக்கியமான ஆயுதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உலகத்திலே எந்த அணுவாயுதங்களை பற்றி நாங்கள் வரவேற்றிருக்கின்றோம், அதை விட பன்மடங்கு ஒரு சக்தி வாய்ந்த முக்கியமான ஒரு ஆயுதம் தான் இந்த தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு முன்னால் நினைத்திருக்கிற எல்லாம் நிலையாகவே பணியாளர் வேண்டிக் கொள்கிறேன், யாராவது தூங்குறவங்க இருந்தா கொஞ்சம் அவங்க தலையை உயர்த்தி சொல்ற விஷயங்களை கொஞ்சம் நூற்றுமா கேள்வீங்க என்றால், அதை அந்த வறண்டு போன பூமிக்கு நீர் பாய்ந்ததை போன்றிருக்கும். என்ன நாங்கள் தீனுடைய நல்ல விஷயங்களை காலால கேட்கும் பொழுது, அதை உள்ளத்துல படும் பொழுது, ஈமான் அதிகரிப்பு உண்டாகும், அமளிவாதம் செய்யும் ஆட்டாளர்கள் வரும், நாங்கள்லாம் உயரமான மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த உயரமான வாழ்க்கைக்காக நீ தயார் செய்யவில்லை எடுத்துக் கொண்டிருக்கின்ற நாங்கள் ஜும்மாவை வந்து எல்லாரும் தலையை கீழே போட ஆரம்பிச்சோம் என்றால் அவர் அதில் பேசுறத யாரும் கேட்பாங்க. ரெண்டு முக்கியமான சில குறிப்புகளை முன்னாடி சொல்ல போகின்றேன். யாரும் வளமையா நடக்கக்கூடிய மொத்தமாக பிரச்சனை இதனை எடுத்துக் கொள்ளாமல் எல்லாரும் சிந்திச்சு பாருங்க, இந்த தவறு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா? அதான் விஷயம் அல்லாஹ் எல்லாரும் நன்மதி செய்யணும், எல்லாரும் கொஞ்சம் உற்சாகமா கேளுங்க. ஒரு மணிக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருக்கு விஷயம், இல்லைன்னு இருக்கிறதும் இல்லை, போராடிக்கிற அளவுக்கு கழித்து போற அளவுக்கு அப்படி இருக்கிறதும் இல்லை. சில குறிப்பான விடயங்களை ஞாபகப்படுத்துறதோட மொத்தமா முடிச்சிருக்கு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய தொழில் இருக்கிறதை கண்டித்து கூடிய நல்லா கிடையாது, நல்லா கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்த்தோம். இது சாதாரண ஆயுதம் அல்ல, இது உலகத்தில் இருக்கக்கூடிய வல்லரசு நாட்டையே பிறப்பி வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதம். ஒரு சிறிய ஒரு சம்பவத்தை சொல்லுகிறவர்களுக்கு ஆரம்பிக்கின்றேன். அதுவும் ஞானக்கண்ட சமாதி, இவர் மற்றவர்களுடைய சாமான்களை ஊழல் இருந்து கூட செல்வாரே, அவர்களுடைய சாமான்களை கொண்டு வைத்து அவர்களை ஊழல் கைந்து விடுவாரே. ஒரு நாள் இவர் மற்றவருடைய சாமான்களை எடுத்துக் கொண்டு செல்லும் பொழுது இடையிலே வழிமலை கொள்ளை காணுங்க, ஒரு அநியாயக்காரன் இவரை வழிமலைத்து வழிமலைத்து இவருடைய சொத்துக்களை மறைத்து இவரை கொலை செய்வதற்கு முயற்சி செய்கின்றார். அந்த நேரத்தில் அவர்கள் பயன்படுத்திய ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம் தான் இந்த தொழுகை. அவர்கள் அவருடைய அந்த அந்த கண்ணனுடைய அந்த எதிரினுடைய ஆயுதத்துக்கு பயன்படவில்லை, கொலையினுடைய மிரட்டலுக்கு அவர் பயன்படவில்லை. அவருடைய ஒரு வார்த்தை கேட்டார், சரி எனக்கு இருந்த காப்பொழுது சந்தர்ப்பம் கொள்ளு, இருந்த காப்பில் தொழுதார்கள், தொழுது விட்டது துவாமி ஓதினார்கள், யா வதூர் யா அல் அர்ஷில் மஜீத் யா பஹாலல் இமாமி கண்ணியத்தின் யாராலும் அடக்கியாளர் முடியாத உன்னுடைய கேட்கின்றேன், உனது அரசுடைய தூண்களை நிரப்பி விட்ட அந்த ஒளியை போட்டான் கேட்கின்றேன், இந்த எதிரியை தீங்கி விட்டு என்னை பாதுகாத்து விடுவாயாக. திடீரென்று பார்க்கின்றார் ஒரு வானவர் குதிரையிலே வந்திருக்கின்றார், நான் கையில் வைத்திருப்பதை போன்ற அசாக்கோடை வைத்திருக்கின்றார், அதனுடைய முடிப்பகுதியிலே எழுப்பு பதவி கொண்டிருக்கின்றது. அந்த ஆயிரத்தினால் அந்த எதிரியை தாக்குகின்றார், அவன் அப்படியே பக்தி சாம்பலாக விழுகின்றார். இது என்ன, இவர் செய்த உதவியை கொண்டு வந்து கொடுத்தது எது? அதுக்குதான் அவர் சொன்னாரே, உன்னுடைய தோழருக்கு நீ சொல்லிவிடு, யார் இவ்வாறு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அது எந்த பிரச்சனையாக இருந்தாங்க சார், அலங்கார முறையில் உறுதி செய்து இரண்டு அக்காண்டுகள் பொழுது இந்த துவாவை ஓடுவார்கள் என்றால் நிச்சயமாக இது போன்ற உதவி அவருக்கும் கிடைக்கும். உடம்பை போட்டு மாறிவிட்டது இதற்குரிய காரணங்களை நான் சொல்லிக்கொண்டு போகிறேன். அமைதியாக வாழ்க்கையில் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் தெரிந்து கொள்வோம். நாங்கள் முதலாவது ஆண்களுடைய சுத்தத்தில் இருந்து பார்ப்போம். நாங்கள் எல்லாம் மல்லிகை வருகின்றோம், பார்த்து போக்கு நாங்கள் போகின்றோம். அதே அதிகமானவர்கள் அவர்கள் சீனாவை அறிந்திருப்பார்கள், இறுக்கமான ஆயுதம், அதனை கலட்டவும் முடியாது, அதனை ஒன்றும் செய்யவும் முடியாது. அது அந்த அந்த ஆடை அந்த சௌசர் அவர்களை எந்த நிலையில் தள்ளியிருக்கிறது என்றால் அவர்கள் நின்ற நிலைமையில தான் சிந்திய கழிக்க வேண்டும். நல்லா யோசனை, அவர் வாங்க இங்கேயாவது உபயோக வேலை செய்தவராக இருப்பாரே, அதுல இங்கே வேலை வைக்க வந்திருப்பாரே, இப்பொழுது அவர் பாத்ரூமுக்கு போறாரு, நின்ற நிலைமையில சிந்தியதான் கழிக்கிறாரே. அதெல்லாம் கவனிக்க வேண்டும். பாத்ரூம் மணல் போன்றவைகள் போடப்பட்டிருந்த டைம் தான் குடிக்கப்பட்டிருக்கின்றது, சிமெண்ட் போடப்பட்டிருக்கின்றது. இதுல அவர் நீண்ட நிலைமையில் சிறுமியை கழித்தால் என்ன நடக்கும் தெரியுமா, அந்த சிறுமியில் அவருடைய மேலா தெரிக்கும், அவருடைய அந்த ட்ரௌசர்ல தெரிக்கும், இது அவர் பேருந்தாரு. அதுக்கு பின்னால் அந்த சிறுமியை அவர் கருதுவாரு, கருவு பொருளும் அதுவும் மேல தெரிக்கும். இதுல நடத்தி வராதே, நான் பக்குவமான மனிதன் அஞ்சேரம் கொள்கிறேன் என்று இவ் அதுக்கு பின்னால் வந்து பக்குவமா ஒழுவெடுக்கிறாரு, அதே ட்ரௌசரோட வந்து கொண்டு போறாரு. இவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையா ஏற்றுக்கொள்ளப்படாத தொழுகையா என்பது அவருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவர்களுக்கு உடம்பு போல இருக்குது சிரமத்தோட சொல்லுகிறாங்க. அங்க உள்ள நிபந்தனைகள் பொங்கல் அங்க உள்ள அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்ட அவர் போனால் தான் அவருக்கு சரியான சம்பளம் கிடைக்கும், தொடர்ந்து அவர் நேரம் செய்யலாம். அவங்க போடக்கூடிய நிபந்தனைகளுக்கு மாத்திரம் அவர் செயல்பட்டால் அந்த கம்பெனிகளை வேலைகளை எடுக்கவே மாட்டார் என்பதால் எல்லா வேலையும் இருக்கின்றோம். விஷயத்துல அனுபவமா ஒரு போம் பின்பற்றதா இருந்தாலும் நிரப்புறதா இருந்தாலும் நுணுக்கமா வேலை எடுத்திருக்கின்றோம். இதை இந்த இடத்தில் பிழையானால் எந்த செக் பாஸ் ஆகாது, தண்ணி கிடைக்காது, எல்லாம் வெளியிட்டிருக்கிறோம். அந்த தொழிலுக்கு வரும்பொழுது சிந்தித்து பார்த்தோம், இந்த தவறு இந்த வாழ்க்கையில இருந்தா திருத்திக் கொள்வோம். அப்ப என்ன செய்யும், எப்படி நாங்கள் செஞ்சு கொள்வது? தூர பிரயாணங்கள் மூலம் வெளிப்பிரதேசங்கள் ஆனவங்களா இருந்தால் முன்னைய காலத்து மக்களை பழக்கம் இருந்துச்சு, அவங்க எப்பவும் அவங்க மேலதிகமா ஒரு தாரம் வச்சிருப்பாங்க, மேலதிகமா உடுப்பு வச்சிருப்பாங்க, மேலதிகமா உடுப்பு பெற்ற செய்வாங்க. இவங்க இருக்கிற கட்டமை பண்ணு பாத்ரூம் போகணும், உட்காரையிடாதே அவர் கலாநிதி நான் பகட்டுல போய் அதை பாத்ரூம்ல போய் அவருடைய அந்த ஆலையை கலர்ச்சி ஒரு தாரணை உடுத்து அழகான முறையில அமைதியான முறையில அஷ்டம் அசுத்தங்கள் படாத விதத்துல அவருடைய சிந்தியை கலர்ச்சிட்டு வரலாம். இது ஒருவர் சில தப்பல்ல நினைக்கக்கூடிய எல்லா மனிதர்களே அதிகமான இந்த தப்ப செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இப்படியான முறையில பள்ளியில வந்து சொல்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. யாரும் தூங்குவானும் தலையை கீழே போடலாம். நான் சொல்ற விஷயங்களை கவனிங்க, முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நாளை கயாமத்துல நாளையில தொழுவு தொழுவு நாங்க நகரம் போற கூட்டத்தில் மாறிவிடக் கூடாது. அடுத்ததாக கண்டிப்பூர் எல்லாம் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் தான் நுணுக்கமா கவனிங்க, எல்லாரும் சொல்லுவாங்க இந்த கிழந்தை காதலிக்கு தான் ஆடை ஊக்குறது. எவ்வளவுதான் நவீனங்கள் சொல்லி காட்டினாலும் அநேகமானவங்களோட ஆடை கிழந்தை காதலிக்கு தான் நிற்கும். பள்ளிக்கு வாசல மட்டும் கொஞ்சம் மேல சுத்திட்டு வராங்க. அப்படின்னு பார்த்தேன், நான் பள்ளிக்கு நுழையும் பொழுது நரகவாதி இல்ல, பள்ளிக்கு வெளியே போயிட்டு நான் நரகவாதி. சிலர் சொல்லுவார்கள் பெருமைக்கான உருந்தா தானே அது கூட அப்படிங்கிற நிர்ணயிக்கக்கூடிய ரெண்டு விதமான தண்டனை அமைக்கு, ரெண்டு விதமான தண்டனை. முதலாளிமா யாருடைய கிரண்டை காலத்துக்கு கீழான ஆடை சென்று விடுகிறதோ அவர் நரகவாதி, இது ஒரு தண்டனை. அப்புறம் அதுல பெருமைன்னு சொல்லப்பட்டில்லை. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கு, யாரும் பெருமைக்கான கிரண்டைக்கான இருக்கிறார்களோ கயாமத்தினால அல்லாஹ் அவனை ஏற்று பார்க்க மாட்டான். அவன் தண்டனை பெருமைக்கு உடுத்தான் தண்டனை டபல் மடங்கு, நரகமும் போவாரு அல்லாஹ் பார்க்க மாட்டான். பெருமை இல்லாம உடுத்தா நரகம் போவாரு, நரகம் போனாருட அல்லாஹ் எப்படி பார்க்க மாட்டான். அதனால யார் யார் மனதுல பெருமைக்கா உடுத்தாத்தான் அப்படி தப்பன் இருந்தா அவங்களை அவங்க தயவு செய்யா திருத்தி கொடுங்க. பெருமைக்கும் இல்ல, பெருமைக்கு அவுத்தாலும் தப்பு தப்பு தான், பெருமை இல்லாம இருந்தாலும் தப்பு தப்பு தான். யாருக்கும் அவன் சொல்ல முடியாது அல்லாஹ் குர்ஆனுன்னா பலாக்கு தப்பும் தப்பும் கிழந்தை காலேஜில் ஆராய்ச்சி போட்டு நான் பெருமை காக்க இல்லைன்னு உடனே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வாரம் என்று குர்ஆன் சொல்லுறான். சம்பவத்தை திட்டி அப்படி சம்பவத்தை ஆரம்பம் எடுத்தான், அவனும் கிழந்தை கால உத்தரம் தானே நபி அவன் சொன்னா தானே நீங்க வந்து பெருமை இல்லை. நான் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளது அதை எழுதி சம்பந்தப்படுத்த முடியாது. எனவே கண்ணியத்துக்குரிய எல்லாம் பெற்ற சொல்வது என்ன சொல்வது என்றா இவர் வாராரு பெரும்ப கரண்டாரு அதே கிரண்டை காடைக்கு இருக்கும்போது பார்த்து கொண்டு போறாரு. நல்லா இருந்துச்சு என்ன இருக்கும், போய் அந்த செல்வம் போடுறாரு. செல்வம் போட்டு கொண்டு பாத்ரூம்ல போறாரு. அங்க உள்ள அசுத்தம் எல்லாம் அந்த கருத்தை வாசிய பட்டுது. கிரண்டை காலத்தி மேல எப்பயும் ஊட்டி வருவோம். அப்படி ஒரு டவுசர் வாங்கிட்டாரே அது கிரண்டை காலம் கீழதான் இருக்குன்னா நாம வாழ்க்கை கூடாமே கிரண்டை காலைக்கு மேல மனுச்சு விட்டுக் கொள்வோம். எனவே அல்லாஹ் உபகாரத்தாரா அதையும் நாங்கள் கவனித்து அதை செய்வானாக. அதுக்காக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் முன்னாடியாகவே பாத்ரூமே எவ்வளவு ஊக்கம் வரைக்கும் டைம் போகாது. இரண்டாவது நாங்கள் முதுவுக்கு வருகின்றோம். இந்த முழு எடுத்துக்கொள்வோம் என்றால் அதிகமானவங்க தப்பு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நான் சில குறிப்பிட்ட நபர்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். உங்களை கை ஒழுங்கா கணி கொள்ள கணி கொள்ளுங்க. நீ ஒழுங்கா முகத்தை கழுதல கணி கொள்ளுங்க. சிலர் உணராங்க ஒரு கையால முகத்தை அப்படி பண்ணி அங்கீகப்படுத்துறாங்க. கொஞ்சம் கை நினைக்கிறாங்க வந்து தொழுது கொண்டு போறாங்க. நிச்சயமா இந்த தொழுது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன் தெரியுமா? சொந்தமா அவரை சொன்னார்கள், ஈமான் நிமந்தா தராத்தரம். தொழுகை இல்லாதவனுக்கு ஈமான் கிடையாது. அதே போன்று முகம் இல்லாதவங்க தொழுகை கிடையாது. இந்த அடிப்படையில் பார்க்கிறோம். அதிகமானவங்க முகவுல பிளவுறாங்க. ஒரு சகோதரவங்க கண்டேன், அவர் கையில ஒரு பெண்டை போட்டு வந்தாரு. வந்து பைப்ல ஒழுவெடுத்தாரு. முகத்தை கழுவினாரே, இந்த கையில கொஞ்சம் பாதியை கழுவினாரு, அந்த கையிலும் கழுவினாரே, தலையை மருத்துவம் செஞ்சாரு, கால கழிப்பை தொழுகிறாரு. நான் அவரை கூப்பிட்டு சொன்னேன், தெரியவங்களே நீ கையில பெண்டை போட்டு இருக்கிறீங்க, இதுக்கு இஸ்லாமிய சட்டம் ஒன்றுகிறேன், தயமும் செய்யணும். அதிகமாக வெளிப்படுத்துவார்கள். ஏற்படுத்தும் அல்லது அவர்கள் நரகத்தில் உள்ள அந்த ஓலைக்கு அவர்கள் செல்லட்டும் என்ற அடிப்படையில சந்தவாம் வரையாற்ற சொல்லி காட்டினார்கள். குளிர்காலம் என்று வரப்பொழுது உடம்புகள்ல நிறையாத இடங்களுக்கு தண்ணியை ஊற்றினா நிறையாது, தேய்த்து கழினாட்டாங்க. இந்த அடிப்படையில நாங்கள் எங்களுடைய உருவை சீரானோட சீரத்து மொழிக்கும் பயந்து கொள்ள வேண்டும். தெரியாது என்றால் இன்னைக்கு மாற்றம் உடம்பாமல் இருக்கிறார்கள், தெரிஞ்சவர்கள் இருக்கிறார்கள். அதற்கான கிளாஸ்கள் பாடவகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றதை அவைகளுக்கு அதை சென்று நாங்கள் கட்டாயமா இதனை சீர் செய்து கொள்ள வேண்டும். எவ்வளோத்தவர்கள் அது மாத்திரமல்ல, நாங்கள் வாழ்கின்ற மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த கவலை கிடையாது. வாழ்கின்றோம், கையை கழுகின்றோம், வாங்கி தண்ணி எடுக்கிறோம், அப்படியே ஒரு துப்பு துப்புறோம். எங்க துப்புறோம்? கீழே துப்புறோம். பக்கத்துல உழுவுகின்ற மேலெல்லாம் தண்ணி தெரிக்குது. வாழ்க்கை தண்ணி எடுத்துடுவோம் மட்டும் எங்களுக்கு நினைச்சுக்கிறாலும் துப்ப முடியாது. ஒழுக்கமான முறையை நாம் துப்ப வேண்டும். மற்றவருடைய மேலும் தெரிக்காமல், எங்களுடைய மேலையும் தெரிக்காமல் நாங்கள் அதனை துப்புறது கடமைப்பட்டிருக்கின்றோம். அவைகளை நாங்கள் கட்டாயமா கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இதில் தொழிலை சீரா பெற முடியும். இதே ஒரு நிர்ணயிக்கக்கூடிய அல்லாஹ்வுடையாகவே அடுத்த ஒரு கட்டம் தான் தொழுகை. முதலாவது நாங்க எல்லாரும் விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த தொழுகை என்றால் என்ன, நான் ஏன் பண்ணிக்குவாரேன். அவன் எல்லாரும் பண்பிழைக்கு போறாங்க, அதனால நானும் போறேன். எல்லாரும் போறாங்க, நானும் போற அளவுக்கு நான் ஏன் பண்ணிக்கு வருகின்றேன். என்னுடைய நோக்கம் என்னக்கூடிய அல்லாஹ்வுடையாகவே நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை நிரூபிப்பதற்காகவே ஐந்து நேரம் பள்ளிக்கு வருகின்றேன். நான் அல்லாத அடிமை. நான் பள்ளிக்கு வரும்போதும் நிகழ்கின்ற ஒரு மனப்பான்மை இருக்க வேண்டும். நான் எவ்வளவு பெரிய படிச்சனா இருக்கலாம், நான் எவ்வளவு பெரிய வசதியோட இருக்கலாம், என்ற மனதில் வர வேண்டும் நான் அல்லாத அடிமை. அந்த அடிமை என்ற சிந்தனையோட பள்ளிக்கு வர வேண்டும். அடிமை என்ற சிந்தனை பள்ளிக்கு வரும் பொழுது அவர் இந்த பிள்ளைக்கு பக்கத்தில் இருந்து சொல்வார், அவர் ஏழைக்கு பக்கத்தில் இருந்து சொல்வார், அவர் யாருக்கு பக்கத்தில் இருந்து சொல்வார். யாரால் ஏற்றினாலும் அவர் மனதில் அல்லாத அடிமை. யாரால் என்னமா சொன்னாலும் அல்லாத அடிமை. அல்லாத அடிமையை ஒரு பொழுது அவர் அப்படியே தன்னை சாஞ்சு கொள்வார். என்ன கேட்டாலும் இம்மாட்டின் இல்லாம சொன்ன உடனே எங்க மனதில் வர வேண்டும் சூருடப்பட்டு விட்டது. மகிழ்ச்சி மைதானத்துக்கு மக்கள் எல்லாம் கபிலிருந்து எழுதி ஓடுறாங்க. அதே மாதிரி ஒரு சிந்தனை வர பள்ளிக்கு நாங்கள் தொலைவர வேண்டும். எல்லா சிந்தனைகளையும் நாங்கள் ஒதுக்கி வைத்து வர வேண்டும். இதுக்கு பின்னால் இந்த கல்வி அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய அடிமை என்ற சிந்தனையோட நெற்றிய நாங்கள் அந்த பூமியில் இருக்கவில்லை. யா அல்லாஹ், நான் அவர்கிட்ட அடிமை நீ என்ன மன்னிச்சு. இந்த சிந்தனையோட தொழ வேண்டும். ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதுதான் முக்கியம். தப்புல நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒருத்தர்கள் அடுத்ததாக அணியக்கூடிய எல்லாம் வழியாகவே நாங்கள் தொழுதியில கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான், எங்கள் அதிகமாக தவறக்கூடிய ஒரு விஷயம் தான். நான் சொன்ன மாதிரி கிரண்டை காலுக்கு கீழே ஆடை அணிந்தவிடம் சொல்வது தொழுக பார்த்தினாலே கடம் நிறைவேறும். ஆனால் அவர் நரகவாணி என்ற பெயர் எடுத்து கொண்டு சொல்வார். இந்த நேரத்தில் நான் விளம்பரப்படுத்திவிட்டேன். எனவே நாங்கள் அப்படி அந்த அமைப்புல கிரண்டை காலுக்கு கீழே ஆடைகள் இருந்து அதை நாம் கலந்து கொள்ள வேண்டும். இதே போன்ற இன்னொரு விடயம், தப்பில கெட்டதற்கு பின்னால் எல்லாருடைய பார்வையும் சுஜூடு செய்த இடத்துலதான் இருக்க வேண்டும். எல்லாரும் மன நினைக்குவதும் நான் உண்ட அடிமை என்ன மன்னிச்சு, நான் உண்ட அடிமை என்ன மன்னிச்சு. யாருக்கு இந்த தன்மை வருமோ அவளை எல்லாம் முழுக்கும் வரைக்கும் ஒரு நொழுவு கழிச்சாலும் ஒரு கொசு வந்து நின்றாலும் என்னதான் அவர் கேட்பாங்க அச்சிய மாட்டாரு. அவர் அப்படி இருப்பார். இம்மா மாறி கழிவம் அவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு ஹபீபுடைய பாடத்தை படிச்சு கொடுத்து கொண்டிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா மாணவர்கள் ஒத்தாறு உடம்பெல்லாம் மஞ்சள் நிறமாய் கொண்டு போகுது. என்னுடைய உடம்பு மஞ்சளாகவே எனக்கு விளங்கலே. ஆனால் சந்தமா வரைவெல்லாம் அவங்க அறிவிப்புக்கு முன்னால நான் அசையம் கூடாதே என்பதற்கானதைத்தான் நான் அப்படியே மௌனமா இருந்திருக்கிறேன். அப்படிங்களா விஷயங்கள் மனதில்
பரிபூர்ணமான கொள்கையை வழங்கி அதன் பிரகாரம் செல்லக்கூடிய பாக்கியத்தை நான் தந்தது.